பதினேழாவது. கடைசி ஏழு வாதைகளும் துன்மார்க்கரும் மாபெரும் இக்கட்டு காலம். முதல் பகுதி. தேவனுடைய கோபக் கலசங்கள் ஊற்றப்படும். பக்தி வினயமான சம்பவங்கள் நம்முன் இனிமேல் நிகழவிருக்கின்றன. எக்காலங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக முழங்கப்படவிருக்கின்றன. பூமியின் குடிகள் மீது கலசங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றன்பின் ஒன்றாக ஊற்றப்பட இருக்கின்றன. உலகம் இரக்கத்தின் தூதனால் விரைவில் கைவிடப்படவிருக்கின்றது. கடைசி ஏழு வாதைகளும் ஊற்றப்படவிருக்கின்றன. தேவனுடைய கோபாக்கினையின் அம்புகள் விரைவில் வரவிருக்கின்றன. தமது கற்பனைகளை மீறினவர்களை அவர் தண்டிக்க ஆரம்பித்த பின்பு இறுதி வரை ஓய்வே இராது. போராட்டத்தின் மத்தியில் நாடுகள். வல்லமை பொருந்திய நான்கு தூதர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களது நெற்றிகளில் முத்திரை போடப்படும் வரையிலும் பூமியின் வல்லமைகளை பிடித்து வைத்திருக்கின்றனர். உலகத்திலுள்ள நாடுகள் யுத்தத்திற்கு ஆவலாக காத்திருக்கின்றனர். ஆனால் தூதர்களால் தடை செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்படுகின்றன. கட்டுப்படுத்துகின்ற இந்த வல்லமை நீக்கப்படும் பொழுது இக்கட்டும் வேதனையுமான ஒரு காலம் வரும். சாவுக்கேதுவான போர் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படும். கப்பல்கள், அவைகளிலிருக்கின்ற சரக்குகள் மற்றும் மக்களோடும் கூட மகா ஆழத்தில் புதையுண்டு போகும். சத்திய ஆவியை கொண்டிராத அனைவரும் சாத்தானின் குணத்தையுடைய ஏதுகரங்களின் தலைமையின் கீழ் ஒன்றுபடுவர். என்றாலும் அர்மகெதோனின் மாபெரும் யுத்தத்திற்கான காலம் வரும் வரையில் அவர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டிருப்பர். உலகமனைத்தும் அழிவில் ஈடுபட்டிருக்கும்.
உலகம் முழுவதும் வரப்போகின்ற அதன் அழிவை குறித்து எச்சரிக்கப்படும் வரைக்கும் யுத்தத்தின் காற்றுகள் வீசாதபடிக்கு தற்போது தூதர்கள் அவைகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். என்றபோதும் பூமியின் மீது மோதத்தக்கதாக ஆயத்தமான நிலையில் ஒரு புயல் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது. தமது தூதர்கள் பிடித்திருக்கின்ற காற்றுகளை விடும்படியாக தேவன் அவர்களுக்கு கட்டளையிடும் பொழுது எழுதுகோலால் விவரிக்கப்பட முடியாத அத்தகைய போராட்டமான ஒரு காட்சி நிகழும். எருசலேமின் மேல் வரும் நியாயத்தீர்ப்புகளை குறித்த இரட்சகரின் தீர்க்க தரிசனம் மற்றுமொரு நிறைவேறுதலை அடைய வேண்டியதாக இருக்கின்றது. நடந்து முடிந்த அந்த பயங்கர பாழ்கடிப்பு சாதாரண ஒரு நிழலாட்டமே. தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பட்டணத்திற்கு நேரிட்ட முடிவிலிருந்து தேவனுடைய இரக்கத்தை புறக்கடித்து அவரது கற்பனைகளை காலின் கீழாக மிதித்துப் போடும் ஒரு உலகத்திற்கு வரப்போகின்ற அழிவை நாம் காண முடியும். அப்பொழுது சாத்தான் இந்த பூமியின் குடிகள் அனைவரையும் ஒரு மாபெரும் கடைசி போராட்டத்திற்குள்ளாக ஆர்வத்தோடு ஈடுபடுத்துவான். மனிதர்களுடைய தீவிர உணர்ச்சிகளின் பயங்கரமான காற்றுகளை தேவதூதர்கள் தடுத்து கட்டுப்படுத்தாமல் விடும்பொழுது யுத்தத்திற்கு ஏதுவான அனைத்து மூலப்பொருள்களும் கட்டவிழ்த்துவிடப்படும். பழைய எருசலேம் மீது வந்த அழிவைக் காட்டிலும் மிகவும் பயங்கரமான அழிவில் அப்பொழுது உலகம் முழுவதும் ஈடுபட்டிருக்கும். தேவன் நீதிபரர், அதேபோன்று இரக்கமுள்ளவர். இரக்கமுள்ளவராயும் பொறுமை நிறைந்தவராயும் அன்புள்ளவராயும் தயவுள்ளவராயும் சத்தியம் நிறைந்தவராயும் இருப்பதென்பது தேவனுடைய மகிமையாகும். இருப்பினும் கர்த்தர் தமது இரக்கத்தை வெளிக்காட்டுவது அவரது மகிமையாக இருப்பது போலவே பாவியை தண்டிப்பதில் காட்டப்படுகிற நீதியும் மெய்யாகவே கர்த்தருடைய மகிமையாக இருக்கின்றது. இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன் எகிப்தின் தேவர்கள் மீது நியாயத்தீர்ப்பை நிறைவேற்றியது போலவே இந்த உலகத்தின் அனைத்து தேவர்கள் மீதும் நியாயத்தீர்ப்பை நிறைவேற்றவிருக்கிறார். அவர் அக்கினியாலும் வெள்ளத்தாலும் வாதைகளாலும் பூமி எதிர்ச்சிகளாலும் பூமி முழுவதையும் சேதப்படுத்துவார். அப்போது மீட்கப்பட்ட மக்கள் அவரது நாமத்தை உயர்த்தி இப்பூமியிலே அதை மகிமையுள்ளதாக்குவார்கள். இந்த பூமியினுடைய சரித்திரத்தின் கடைசி மீதமான நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களை குறித்து ஞானமடைய மாட்டார்களா? பத்தாவது. நமது பரிந்துரையாளராக நின்று கொண்டிருக்கின்ற தேவன் எல்லா பாவ அறிக்கைகளையும் உருக்கமான ஜபங்களையும் கேட்கின்ற கிருபை மற்றும் அன்பின் அடையாளமான வானவில்லை தமது தலையில் அணிந்தவராக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற தேவன் பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலே தமது வேலையை விரைவில் முடிக்கவிருக்கின்றார். அப்போது கிருபையும் இரக்கமும் அவரது சிங்காசனத்திலிருந்து இறங்கும். நியாயமும் நீதியும் அவைகளின் இடத்தை பிடித்துக் கொள்ளும். யாருக்காக அவரது ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அவரை முதன்மை நீதிபதியின் ஸ்தானத்திலேயே அவர்கள் காண்பார்கள்.
வேதாகமம் முழுவதிலும் இரக்கம் நிறைந்த தயை நிறைந்த ஒரு நபராக மாத்திரம் நம் தேவன் சுட்டிக்காட்டப்படவில்லை. கண்டிப்புள்ள, பட்சபாதமற்ற, நீதியுள்ள ஒரு தேவனாகவும் அவர் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றார். தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளின் உறுதிப்பாடு, பாவியை தேவன் அழிப்பதில்லை என்பது போன்ற கோணத்தில் தேவனுடைய அன்பு நமது காலத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. மனிதர்கள் தங்களது குறைந்த தரத்திலிருந்து நீதி மற்றும் நியாயத்திற்கடுத்த காரியத்தில் வாதிடுகின்றனர். உன்னைப்போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். சங்கீதம் 50:21. அவர்கள் தங்களைக் கொண்டே தேவனை கணக்கிடுகின்றனர். சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் கீழ் அவர்கள் எப்படி தங்கள் மனதின்படியே செயல்படுவார்களோ தீர்மானிப்பார்களோ அதுபோலவே தேவனும் செயல்படுவார் என்று அவர்கள் வாதிடுகின்றனர்.
எந்தவொரு ராஜ்யமும் அரசாங்கமும் சட்டத்தை மீறினவர்களுக்கெதிராக என்ன தண்டனை தரப்பட வேண்டும் என்பதை குறித்து சட்டத்தை மீறினவர்களே கூறும்படியாக விடுவதில்லை. நம்மிடமிருக்கின்ற அனைத்திற்காகவும், நாம் பெற்றிருக்கின்ற அவருடைய கிருபையின் நிறைவுகள் அனைத்திற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு விரோதமான பாவத்தின் கேடுண்டாக்கும் குணத்தை கணக்கிடுவதைக் காட்டிலும் வானங்களை ஒரு அளவுகோல் கொண்டு அளந்துவிடலாம். ஏனெனில் தேவன் ஒரு பிதாவாகவும் அதேபோல நீதி சம்பந்தமான ஒரு ஆளுநராகவும் இருக்கின்றார். அவரே பிரமாணத்தை கொடுத்தவர். அவரே சட்டங்களை ஏற்படுத்தி தமது சட்டங்களை நிறைவேற்றவும் செய்கின்றவர். தண்டனை இல்லாத சட்டம் வல்லமையற்றதாகும்.
அன்புள்ள பிதாவானவர் தமது பிள்ளைகளை விடுவிக்கும் வல்லமையுடையவராயிருக்கையில் அக்கினியினாலுண்டாகும் தேவ தண்டனையை அவர்கள் அடைவதை காண விரும்ப மாட்டார் என்று முறையீடு செய்யப்படலாம். ஆனால் தேவன் தமது ஆளுகைக்குட்பட்டவர்களின் நன்மைக்காகவும் அவர்களின் பாதுகாப்புக்காகவும் பாவிகளை தண்டிப்பார். மனித திட்டத்தின்படி தேவன் கிரியை நடப்பிப்பவர் அல்ல. மனிதன் தன் சக மனிதனுக்கு முன்பாக அளவற்ற நீதியை செலுத்துவதற்கு உரிமை பெற்றிருக்கவில்லை. அதை தேவன் செய்ய முடியும். தனக்கு தொல்லை கொடுத்த பரியாசக்காரர்களில் ஒருவனை நோவா தண்ணீரில் அமிழ்த்தியிருந்தால் தேவன் பிரியப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் தேவன் முழு உலகத்தையும் தண்ணீரில் மூழ்கடித்தார். லோத்து தனது மருமகன்கள் மீது தண்டனையை திணிக்க உரிமை பெற்றிருந்திருக்கவில்லை. ஆனால் தேவன் கண்டிப்பான நீதியை செலுத்துவார். தேவன் தாம் செய்யப்போவதாகச் சொல்லியிருப்பவைகளை செய்ய மாட்டார் என்று யார் சொல்லக்கூடும்? 12 MR 207-209 10. தேவன் தமது பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளும் பொழுது நியாயத்தீர்ப்புகள் வரும்.
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் கர்த்தரிடமிருந்து நேரடியாக வருவதில்லை. மாறாக எந்தவிதமாக அவர்கள் மீது வரும் என்று எனக்கு காண்பிக்கப்பட்டது. அதாவது, மக்கள் தங்களை தேவனுடைய பாதுகாப்பிற்கு அப்பால் வைத்துக் கொள்கின்றனர். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கின்றார், திருத்துகின்றார், கடிந்து கொள்கின்றார். பாதுகாப்பான ஒரே வழியை சுட்டி காண்பிக்கின்றார். ஆண்டவர் இவ்வளவையும் செய்த பின்பு அவரது விசேஷ கவனத்தின் இலக்காக இருக்கின்றவர்கள் திரும்பத் திரும்ப எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்ட பின்னும் தேவ ஆவியானவரைச் சார்ந்திராமல் தங்களது சொந்த வழியிலேயே சென்று தங்களது சொந்த வழியையே பிடிவாதமாய் தெரிந்தெடுப்பார்களானால் அதன் பின்பு அவர்கள் மீதான சாத்தானுடைய தீர்மானமான தாக்குதல்களை தடுக்கும்படியாக தமது தூதர்களுக்கு அவர் அதிகாரம் அளிக்க மாட்டார். சமுத்திரத்திலும் நிலத்திலும் நாசமோசம் மற்றும் வருத்தத்தை கொண்டு வருவதும் திரளான ஜனங்களை துடைத்தழித்துக் கொண்டிருப்பதுமான இந்த நிகழ்வுகள் சாத்தானுடைய இறையென்று உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவனது வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. 1. தங்களது சொந்த அழிவின் வழிகளையே பின்பற்றினவர்களின் மூலமாக தேவனுடைய சத்தியம் தவறாக காண்பிக்கப்பட்டு தவறாக நிதானிக்கப்பட்டு அவமதிக்கப்படுவதனால் அவர்களை தண்டிப்பதற்கு தேவன் தமது சத்துருக்களை கருவிகளாக உபயோகிப்பார்.
ஏற்கனவே தேவ ஆவியானவர் அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தவறாக பயன்படுத்தப்படுவதனால் அவர் பூமியிலிருந்து திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு சீக்கிரமாய் தேவ ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்படுகின்றாரோ அவ்வளவு சீக்கிரமாய் சாத்தானின் கொடூரமான வேலை
நிலத்திலும் கடலிலும் நடப்பிக்கப்படும். துன்மார்க்கர் தங்களது கிருபையின் காலத்தின் எல்லையை கடந்துவிட்டனர். இதுவரை தொடர்ந்து பிடிவாதமாய் எதிர்க்கப்பட்ட தேவ ஆவியானவர் கடைசியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் தெய்வீக கிருபையினால் பாதுகாக்கப்படாதிருப்பதால் பொல்லாங்கனிடமிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சில வேளைகளில் பரிசுத்த தூதர்கள் அழிவின் வல்லமையை நடப்பிப்பர். எரிகோவிற்கு எதிராக தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் எழுப்பப்பட்டன. அது ஒரு அரணிப்பான பட்டணமாகும். ஆனால் அப்பட்டணத்திற்கு எதிராக யுத்தம் செய்யும்படிக்கு பரலோகத்தின் சேனைகளை வழிநடத்தி கர்த்தருடைய சேனையின் அதிபதிதாமே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தேவ தூதர்கள் அந்த மாபெரும் சுவர்களை தகர்ந்து தரையில் விழத்தள்ளினார்கள். தேவனுக்கு கட்டுப்பட்ட நிலையிலுள்ள தூதர்கள் சர்வ வல்லமை பொருந்தியவர்கள். ஒரு சமயத்தில் அவர்கள் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அசீரியரின் சேனையிலிருந்த 185,000 பேரை ஒரே இராத்திரியிலே கொன்று போட்டார்கள். ராஜரீக பிராகாரங்களிலிருந்து பேதுருவை மீட்கத்தக்கதாக வந்த அதே தூதன்தான் ஏரோதிற்கு கோபாக்கினையையும் நியாயத்தீர்ப்பையும் கொண்டு வந்தவன். நித்திரையிலிருந்து பேதுருவை எழுப்பும்படியாக அந்த தேவதூதன் அவனைத் தட்டினான். ஆனால் துன்மார்க்கமான அரசனின் அகந்தை தாழவிழவும் சர்வ வல்லவருடைய தண்டனையை கொண்டு வரவும் ஏரோதுவை அவன் வேறு விதமாக தட்டினான். தேவ கோபத்தினாலுண்டான நியாயத்தீர்ப்பின் கீழ் ஏரோது மிகுந்த மனவேதனையுடனும் உடல் வேதனையுடனும் மரித்தான். அன்று எகிப்தியரின் தலைப்பிள்ளைகள் அனைவரையும் சங்கரித்து அந்நாட்டையே துக்கத்தால் நிரப்பினது ஒரு தூதன்தான். தாவீது ஜனங்களை தொகை பார்த்தபோது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் அவனது பாவம் தண்டிக்கப்படும்படியாக பயங்கரமான அழிவை உண்டாக்கியது ஒரே ஒரு தேவதூதன்தான். தேவன் கட்டளையிடும்பொழுது இப்படிப்பட்ட பெரும் அழிவுகளை உண்டாக்க பரிசுத்த தூதர்களால் பயன்படுத்தப்படும் அதே அழிக்கும் வல்லமை அவர் அனுமதிக்கும் பொழுது தீய தூதர்களாலும் பயன்படுத்தப்படும். எவ்விடத்திலும் பாழ்கடிப்பை உண்டாக்கும்படி தேவ அனுமதிக்காக பிசாசுகளின் அந்த வல்லமைகள் இப்போதும் ஆயத்தமாக இருக்கின்றன. முதல் இரண்டு வாதைகள். கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்திலே தமது பருந்து பேசுகின்ற ஊழியத்தை முடிக்கும்பொழுது மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி அதனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்பவர்களை அச்சுறுத்தும்படியாக அவர்களுக்கு எதிராக வெளிப்படுத்தல். 14:9-10. கலப்பில்லாத உக்கிரம் ஊற்றப்படும். வரப்போகின்ற வாதைகள் தேவன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவிப்பதற்கு சற்று முன்பாக எகிப்தின் மீது ஊற்றப்பட்ட வாதைகளுக்கு ஒத்ததாக இருந்தன. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் இவ்வுலகத்திலிருந்து கடைசியாக பரலோகத்திற்கு மீட்டுக் கொள்ளப்படுவதற்கு சற்று முன்னதாக உலகத்தின் மீது ஊற்றப்படவிருக்கின்ற வாதைகள் மிக பயங்கரமான மற்றும் மிக பெரிதான நியாயத்தீர்ப்புகளாக இருக்கப் போகின்றன. அச்சம் விளைவிக்கின்ற அந்த கொள்ளை நோய்களை குறித்து யோவான் விவரிக்கும்போது மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. சமுத்திரம் செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்திலுள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. வெளிப்படுத்தல் 16:2-3 என்று கூறுகின்றார். வாதைகள் பூமியின் குடிகளின் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருந்தன. சிலர் தேவனை வெளிப்படையாக கண்டனம் செய்து கொண்டும் சபித்துக் கொண்டும் இருந்தார்கள். வேறு சிலர் தேவனுடைய மக்களிடத்தில் ஓடி தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளிலிருந்து தாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை குறித்து கற்றுத்தரும்படியாக கெஞ்சினார்கள். ஆனால் பரிசுத்தவான்கள் அவர்களுக்காக எதையும் செய்ய முடியாது. பாவிகளுக்காக கடைசி சொட்டு கண்ணீரும் சிந்தப்பட்டாயிற்று. கடுந்துயரோடு கடைசி ஜபமும் ஏறெடுக்கப்பட்டாயிற்று. கடைசி பாரத்தையும் சகித்தாகிவிட்டது. கடைசி எச்சரிப்பும் கொடுத்தாகிவிட்டது. 3வது வாதை. கிறிஸ்துவின் வேலை ஆசரிப்பு கூடாரத்தில் முடியும் வரை 4 தூதர்களும் பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருப்பதையும் அதன் பின்னரே கடைசி 7 வாதைகளும் ஊற்றப்படுவதையும் நான் கண்டேன். இந்த வாதைகளோவெனில் துன்மார்க்கரை நீதிமான்களுக்கெதிராக மேலும் கோபமடையச் செய்தது. நாங்கள்தான் தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளை அவர்கள் மீது வரப்பண்ணினோம் எனவும் எங்களை இந்த பூமியிலிருந்து ஒழித்துவிட்டால் வாதைகள் நின்று போய்விடும் எனவும் அவர்கள் எண்ணினார்கள். எனவே அவர்களை கொன்று போடத்தக்கதாக ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இது விடுதலைக்காக தேவனிடம் இரவும் பகலும் பரிசுத்தவான்களை கதற வைத்தது.
ஆறுகளிலும் நீருற்றுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் இரத்தமாயின.
இத்தகைய வாதைகள் பயங்கரமானதாக இருக்கின்ற அதே வேளையில் தேவனுடைய நீதி முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். தேவரீர் இப்படி நியாயத்தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்கக் கொடுத்தீர். அதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தல் 16:2-6 என்று தேவதூதன் அறிவிக்கின்றான். மரணத்திற்கென்று தேவனுடைய மக்களை தண்டிப்பதன் மூலம் தங்கள் சொந்த கைகளினாலே இரத்தத்தை சிந்தியது போல அவர்களது இரத்தப்பழியை பற்றிய குற்றத்தை தங்கள் மேல் வருவித்துக் கொண்டிருக்கின்றனர். 4வது வாதை.
அடுத்து பின்தொடர்ந்த வாதையில் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி சூரியனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்படுவார்கள்.
வெளிப்படுத்தல் 16:8-9.
இந்த பயங்கரமான நேரத்தில் பூமியின் நிலையை தீர்க்கதரிசிகள்,
பூமி துக்கங்கொண்டாடுகிறது, ஏனென்றால் வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று, வயல்வெளியின் மரங்களெல்லாம் வாடிப்போயின, ஏனென்றால் சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று, விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கிப் போயிற்று, பயிர் தீந்து போகிறதுனால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின, மிருககங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது, நதிகளில் தண்ணீரெல்லாம் வற்றிப் போயிற்று, அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்துப் போட்டது. அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பலில்லாமல் எரிந்துவிடப்படும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். யோவேல் 1:10-12, 17-20, ஆமோஸ் 8:3 என்று விளக்குகிறார்கள். இந்த வாதைகள் உலகளாவியதாயில்லை. அப்படியிருந்தால் பூமியின் குடிகள் அனைவரும் அழிந்து போவார்கள். என்றாலும் இதுவரையிலும் மனிதர்கள் அறிந்திராத மிகவும் பயங்கரமான கொள்ளை நோய்களாக அவைகள் இருக்கும். 5வது வாதை.
வெற்றிக் கூச்சலோடும் பரியாசப் பேச்சுகளோடும் சாபவார்த்தைகளைச் சொல்லிக்கொண்டும் ஆரவாரிக்கின்ற தீய மனிதர்களின் கூட்டங்கள் தங்களது இறையின் மீது பாய ஆயத்தமாகின்ற அந்த நேரத்தில்தானே, இதோ இரவின் இருளைக் காட்டிலும் அடர்த்தியான ஒரு காரிருள் பூமியின் மீது படுகின்றது. பின்பு தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து மகிமையுடன் பிரகாசிக்கின்ற ஒரு வானவில் வானம் முழுவதும் பரவி நின்று ஜெபித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் சூழ்ந்து கொண்டது போல் காணப்பட்டது. அப்போது மூர்க்கங்கொண்டிருந்த திரள் கூட்டத்தார் திடீரென தடை செய்யப்பட்டவர்கள் போன்று அப்படியே நின்றனர். அவர்களது ஏளனக் கூச்சல்கள் நொடியில் அடங்கிப் போயின. யாரை கொலைவெறியோடு தாக்க வந்தார்களோ அவர்களை மறந்துவிடுகின்றனர். பயங்கரமான அசம்பாவிதங்கள் தங்களுக்கு நேரிடப் போகின்றன என்கிற பயத்தோடு தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளத்தை உற்று நோக்குகின்றனர். தங்களால் ஏறெடுத்தும் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாதிருந்த அந்த பிரகாசத்தினின்று பாதுகாக்கப்பட வேண்டுமென்று ஏக்கம் கொள்கின்றனர். தமது மக்களை விடுவிப்பதற்காக தேவன் நள்ளிரவில் தமது வல்லமையை வெளிப்படுத்துகின்றார். அந்நேரத்திலே சூரியன் தன் முழு வல்லமையில் பிரகாசிக்கின்றது. அடையாளங்களும் அற்புதங்களும் அடுத்தடுத்து விரைவாக பின்தொடர்கின்றன. துன்மார்க்கர் பயத்தோடும் ஆச்சரியத்தோடும் இக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் நீதிமான்கள் தங்களது விடுதலைக்கான அடையாளத்தை பக்தி வினயமான மகிழ்ச்சியுடன் நோக்கி பார்க்கின்றனர். தேவனுடைய பிரமாணம் வானத்தில் தோன்றும்.
மடிக்கப்பட்ட இரண்டு கற்பலகைகளை பிடித்திருக்கின்ற ஒரு கரம் வானத்திலே காணப்படுகின்றது. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. சங்கீதம் 50:6 என்று தீர்க்கதரிசி கூறுகின்றார். இடிமுழக்கத்திற்கும் அக்கினியின் சீற்றத்திற்கும் நடுவே வாழ்க்கையின் வழிகாட்டியாக சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய நீதியாகிய
அந்த பரிசுத்த பிரமாணம் இப்போது நியாயத்தீர்ப்பின் சட்டமாக மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த கரம் அந்த கற்பலகைகளை திறக்க அக்கினியின் எழுதுகோளால் எழுதப்பட்ட 10 கற்பனையின் வார்த்தைகள் அங்கே காணப்படுகின்றன. அனைவரும் வாசிக்கத்தகுந்த விதத்தில் அதன் வார்த்தைகள் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. அவர்கள் நினைவுகள் எழுச்சியடைகின்றன. முரணான சமய கருத்துக்களும் மூட நம்பிக்கைகளுமாகிய இருள் அவர்கள் ஒவ்வொருவர் மனதிலிருந்தும் அகன்று போகின்றன. தேவனுடைய 10 பிரமாணங்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் அதிகாரத்தோடும் பூமியின் குடிகள் அனைவருக்கு முன்பாகவும் பார்வைக்கு வைக்கப்படுகின்றன. இழந்தவர்கள் தங்களது கள்ள மெய்ப்பர்களை குற்றப்படுத்துவர். சத்திய வெளிச்சத்தைக் கண்டும் அதனால் உணர்த்தப்பட்டிருந்தும் தங்களது ஆத்துமாக்களின் இரட்சிப்பை ஊழியக்காரர்களின் கைகளில் ஒப்புக்கொடுத்திருந்த சபை அங்கத்தினர்கள் ஆண்டவரின் நாளிலே தங்களது மீறுதலுக்காக மற்ற எந்த ஒரு ஆத்துமாவும் பரிகாரம் செலுத்த முடியாது என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது நான் இழந்துவிட்டேன், மித்தியமாக இழந்துவிட்டேன் என்கின்ற பயங்கரமான அழுகையின் கூக்குரல் எழுப்பப்படும். தங்களுக்கு பொய்யான காரியங்களை பரிகாசித்து சத்தியத்தை குற்றப்படுத்தின ஊழியக்காரர்களை மனிதர்கள் துண்டுகளாக கிழிக்க வேண்டும் என்பது போல எண்ணுவார்கள். அனைவரும் ஒன்று கூடி தங்கள் கசப்பான கண்டனங்களை ஊழியக்காரர்கள் மீது குவிக்கின்றார்கள். உண்மையற்ற போதகர்கள் இதமான காரியங்களை தீர்க்கதரிசனமாக உரைத்தனர். தேவனுடைய கற்பனைகளை ஒன்றுமில்லாமலாக்கும்படியாகவும் அவைகளை பரிசுத்தமாக கடைபிடிப்பவர்களை உபத்திரவப்படுத்தும்படியாகவும் தங்களுக்கு செவி கொடுத்தவர்களை அவர்கள் வழிநடத்தினர். இப்பொழுதோ இந்த போதகர்கள் தங்களது நம்பிக்கையற்ற வேதனை நிறைந்த நிலையில் தாங்கள் செய்த ஏமாற்று வேலையை இந்த உலகத்திற்கு முன்பாக அறிக்கையிடுகின்றனர். திரள் கூட்டமாகிய மக்கள் வெளிக்கொண்டவர்களாக, நாங்கள் நித்தியத்தை இழந்துவிட்டோம், எங்களுடைய அழிவிற்கு நீங்கள்தான் காரணம் என்று கூக்குரலிட்டு அந்த கள்ள மேய்ப்பர்களுக்கு எதிராக திரும்புவார்கள். ஒரு காலத்தில் அவர்களை மிகவும் போற்றின அதே நபர்கள் இப்போது அவர்கள் மேல் பயங்கரமான சாபங்களை கூறுகிறார்கள். முன்னொரு முறை அவர்களுக்கு புகழ்மாலை சூட்டிச் சிறப்பித்த அதே கரங்கள் இப்போது அவர்களை அழிக்கத்தக்கதாக உயர்த்தப்படுகின்றன. தேவனுடைய மக்களை கொலை செய்யும்படி உயர்த்தப்பட்ட பட்டயங்கள் தற்போது அவர்களது சத்துருக்களை அழிப்பதற்கு உபயோகப்படுத்தப்படுகின்றன. இங்கே கர்த்தருடைய ஆசரிப்புக் கூடாரமாகிய சபை தேவனுடைய கோபாக்கினையின் அடியை உணர்வதில் முதலாவதாக இருந்தது என்பதை நாம் காண்கின்றோம். தேவன் யாருக்கு மாபெரும் வெளிச்சத்தை கொடுத்திருந்தாரோ, யார் மக்களின் ஆவிக்குரிய நலன்களில் பாதுகாவலர்களைப் போல் நின்றிருந்தார்களோ, அந்த மூப்பர்கள் எசேக்கியேல் 9:6 தங்களிடம் ஒப்புவிக்கப்பட்டிருந்த பொறுப்பில் உண்மையற்றவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைகள் கள்ளமேய்ப்பர்களால் பயனற்றதாக ஆக்கப்பட்டிருந்தது. அவர்களது கிரியை வெகு விரைவில் அவர்கள் மீதே எதிர்ச்செயலை உண்டு பண்ணும். அதன் பின்பு ஆவிக்குரிய பாபிலோனின் மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் விழும்போது வெளிப்படுத்தல் 18 விவரிக்கப்பட்டுள்ள காட்சிகள் வெளியரங்கமாக காணப்படும். 6வது வாதை: பிசாசுகளின் ஆவிகள் பூமியின் ராஜாக்களிடத்திற்கும் முழு உலகத்திற்கும் சென்று அவர்களை வஞ்சகத்தில் சிக்கச் செய்யவும் பரலோக அரசாங்கத்துக்கு விரோதமான சாத்தானுடைய கடைசி யுத்தத்தில் அவனுடன் இணைந்து கொள்ள வற்புறுத்தவும் செய்கின்றன. தேவ ஆவியானவர் உலகத்திலிருந்து படிப்படியாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றார். சாத்தான் பூமியின் ராஜாக்களினிடத்திற்கும் உலகம் முழுவதற்கும் சென்று அவர்களை தனது கொடியின் கீழாக ஒன்று சேர்த்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தனது பயங்கரமான படைகளை ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கின்றான். வெளிப்படுத்தல் 16:14. கடைசி மாபெரும் யுத்தத்திற்கு உலகமனைத்தையும் சேர்க்கக்கூடியதான அற்புதம் செய்கின்ற அந்த வல்லமையைப் பற்றி வெளிப்படுத்தல் 16 கொடுக்கப்பட்டுள்ள யோவானுடைய விளக்க உரைக்கு பிற்பாடு அடையாளங்கள் விழுகின்றன. இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களைக் காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 16:15 என்று ஒரு நிச்சயமான தொனியை எக்காலம் மீண்டும் ஒருமுறை கொடுக்கிறது. மீறுதலுக்கு பிற்பாடு பாதுகாப்பின் மற்றும் ஒளியின் வஸ்திரம் ஆதாம் ஏவாளை விட்டு நீங்கினபடியால் அவர்கள் நிர்வாணிகளாயிருந்தார்கள்.
நோவாவின் காலத்தில் வாழ்ந்தத மக்களைப் போலவும் சோதோமில் குடியிருந்த மக்களைப் போலவும் உலகம் தேவனுடைய அறிவுரைகளையும் எச்சரிப்புகளையும் மறந்துவிட்டிருக்கும். அவர்கள் தங்களது அக்கிரமத்தின் அனைத்து கண்டுபிடிப்புகளுடனும் திட்டங்களுடனும் எழும்பினார்கள். ஆனால் சடுதியிலே வானத்திலிருந்து வந்த அக்கினியின் பொழிவு தேவபக்தியில்லாத அந்த குடிகளை பட்சித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். லூக்கா 17:30. 1. நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான கடைசி மாபெரும் யுத்தம்.
ஒன்றுக்கொன்று எதிரான இரண்டு மாபெரும் வல்லமைகள் கடைசி மாபெரும் யுத்தத்திலே வெளிப்படுத்தப்படும். ஒரு பக்கத்தில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சிருஷ்டிகர் நிற்பார். அவர் பக்கம் நிற்பவர்கள் எல்லாரும் அவரது முத்திரையைப் பெற்றிருப்பர். அவர்கள் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பார்கள். மறுபக்கத்தில் அந்தகாரத்தின் அதிபதியுடன் மருளு விழுகையையும் கலகத்தையும் தெரிந்து கொண்டவர்கள் நிற்பார்கள். பயங்கரமான போராட்டம் ஒன்று நம் முன்பாக இருக்கின்றது. சர்வ வல்லராகிய தேவனுடைய மகாநாளின் யுத்தத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை கட்டுப்படுத்தப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தவை அனைத்தும் அவிழ்த்துவிடப்படும். இரக்கத்தின் தூதன் தமது செட்டைகளை மடக்கிக் கொண்டு இவ்வுலகை சத்தானுடைய கட்டுப்பாட்டிற்குள் விடத்தக்கதாக சிங்காசனத்திலிருந்து இறங்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். இப்பிரபஞ்சத்தின் துறைத்தனங்கள் மற்றும் அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் பரலோகதேவனுக்கு விரோதமாக கசப்பான வெறுப்பினால் நிறைந்திருக்கின்றன. தேவனை சேவிக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அவைகள் வெறுப்பினால் நிறைந்திருக்கின்றன. எனவே விரைவில், வெகு விரைவில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான கடைசி மாபெரும் யுத்தம் நடத்தப்படும். இந்த பூமி இறுதியான போராட்டம் மற்றும் இறுதியான வெற்றியின் காட்சிகள் நடந்தேறும் யுத்தக்களமாக இருக்கப் போகின்றது. இங்குதான் சாத்தான் வெகு நாட்களாக மனிதர்களை தேவனுக்கு எதிராக நடத்தி வந்த கலகம் நித்தியமாக அடக்கப்பட இருக்கின்றது.
இவ்வுலகப் படைகளுக்கு மத்தியில் நடக்கும் யுத்தம் போலவே அவ்விரண்டு ஆவிக்குரிய சேனைகளுக்குமிடையே நிஜமான யுத்தம் நடைபெற்று வருகின்றது. ஆனால் ஆவிக்குரிய யுத்தத்தில்தான் மனிதனின் எதிர்கால நித்தியம் சம்பந்தப்பட்டுள்ளது. முழு உலகமும் ஒரு பக்கத்திலோ அல்லது மறுபக்கத்திலோ சேர்க்கப்படும். முழு உலகமும் சர்ச்சைக்குரிய கேள்வியின் ஒரு பக்கத்திலோ அல்லது அதன் மறுபக்கத்திலோ காணப்படும். அர்மகெதோன் யுத்தம் நடத்தப்படும். அந்த நாள் நம் ஒருவரையும் தூங்குகிறவர்களாகக் கண்டுபிடிக்காதபடிக்கு தங்கள் விளக்கிலே எண்ணெயை வைத்திருந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாம் நமது விளக்குகளில் எண்ணெயை வைத்துக் கொண்டு அதிக விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நாம் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். கர்த்தருடைய சேனையின் அதிபதியானவர் யுத்தத்தை நடத்துவதற்கு பரலோகத் தூதர்களின் முன் தலைமையேற்று நிற்பார். சாத்தான் தனது கலகத்தின் கடைசி வேளையில் தனது படைகளை யுத்தத்திற்கு கொண்டு வரும்பொழுது நன்மைக்கு எதிரான அவனது பகைமை மிகவும் அதிகமாக வெளிப்படுத்தி காண்பிக்கப்படும். தேவனுக்கு தன்னை வைத்துக் கொள்ளாத ஒவ்வொரு ஆத்துமாவும் பரலோகத்திற்கு எதிராக சாத்தானோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அண்டசராசரத்தின் அதிபதியாகிய தேவனுக்கு எதிரான யுத்தத்தில் இணைந்து கொள்ளும். வெகு விரைவில் பூமியின் குடிகள் அனைவரும் பரலோகத்தின் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ நிர்திராகவோ நிற்க ஏதாவதொரு பக்கத்தை தெரிந்தெடுப்பார்கள். 7. வாதை.
7 கலசத்திலிருந்து ஊற்றப்படுவதை குறித்து நாம் படிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 16:12-21.
தீமையின் வல்லமைகள் ஒரு போராட்டமில்லாமல் யுத்தத்தை கைவிடுவதில்லை. ஆனால் அர்மகெதோன் யுத்தத்திலே ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கின்றது. வெளிப்படுத்தல் 18 குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தூதனுடைய மகிமையினால் பூமி பிரகாசிக்கப்படுகின்ற போது மதம் சார்ந்த நன்மை தீமையான அனைத்து அடிப்படை கூறுகளும் உறக்கத்திலிருந்து விழித்தெழும். அதன் பின்பு ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் யுத்த களத்தினுள் பிரவேசிக்கும். 7 BC 983 அர்மகெதோன் யுத்தம் வெகு சீக்கிரம் நடக்கவிருக்கின்றது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமத்தை தமது வஸ்திரத்தின் மேல் தரித்திருந்த அவர் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரந்தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி வருகின்ற பரலோக சேனையை நடத்திச் செல்வார்.
வெளிப்படுத்தல் 19:11-16 வரை.
பூமி முழுவதும் சமுத்திரத்தின் அலைகளைப் போல மேலே துள்ளி எழும்பும். அதன் மேற்பரப்பு பிளவுபடுகிறது. அதன் அஸ்திபாரங்கள் பிளந்து வழி உண்டாக்குவது போல் தோற்றமளித்தன. மலைத்தொடர்கள் பூமிக்குள் புதைந்து கொண்டிருந்தன. ஜனங்கள் குடியிருந்த தீவுகள் காணப்படாமற் போயின. துன்மார்க்கத்தினால் சோதோமைப் போல் மாறிப்போயிருந்த கடல் துறைமுகங்கள் மூர்க்கமான கடல் அலைகளால் விழுங்கப்பட்டன. உலகின் பெருமையான பட்டணங்கள் தாழ்த்தப்பட்டன. உலகின் பெரிய பெரிய மனிதர்கள் தங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு பொக்கிஷங்களைச் சேர்த்து வைத்திருந்த கெம்பீரமான அரண்மனைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நொறுங்கி அழிந்து போயின. சிறைச்சாலையின் சுவர்கள் பிளந்து போக தங்களது விசுவாசத்து நிமித்தம் சிறை வைக்கப்பட்டிருந்த தேவனுடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட்டனர்.